செல்வத்து செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். நாடு அதிகாரத்திலிருந்து முதல் குறள், பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்து அலைக்கும் கொல் குறும்பும் இல்லாத நாடு. மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட பல்வேறு வகைப்பட்ட குழுக்களும் உடனிருந்தே அரசனை கொண்டு கெடுக்கக்கூடிய உட்பகைவர்களும் அரசனை துன்புறுத்தக்கூடிய குலை தொழிலை கொண்ட குறளில மன்னர்களும் இல்லாமல் இருப்பதே நாடு என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. நிலத்தின் அடியில் ஊறும் ஊற்றும் வானிலிருந்து பொழியும் மழையும் செழிப்பு மிகுந்த மலைகளும் அம்மலைகளிலிருந்து வழிந்தோடி வரும் ஆறுகளும் வலிமை மிக்க கோட்டையும் ஒரு நாட்டிற்கு சிறந்த உறுப்புகளாகும் என்கின்றார் திருவள்ளுவர். அடுத்து இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். திருவிளையாடல் திரைப்படத்தினுடைய கதையை கேட்ட நடிகர் திலகம் சிவாஜி, என்னென்ன சடாமுடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சிவனாக நடித்தா ஜனங்க ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு ஏ பி நாகராஜனை கேட்டாராம். அதுக்கு பதில் அளித்த நாகராஜன், நீங்கள் இந்த படத்தில் நடித்த பின் நீங்கள் தான் சிவன் என்று மக்கள்லாம் நிச்சயமாக நம்புவாங்க. அப்படி சொல்லலைன்னா நான் திரைப்படத்துக்கு கதை எழுதுறதையும் திரைப்படம் எடுக்கிறதையும் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாராம். திருவிளையாடல் படத்தில் நக்கீரராக நடிக்கிறதுக்கு எஸ் வி ரங்காராவ் அவர்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஏ பி நாகராஜன் முதல்ல நினைச்சார். அவர் ஒரு சிறந்த நடிகர் தான், இருந்தாலும் அந்த படத்தில் நல்ல ஒரு தமிழ் பேசி நடிப்பாரா அப்படின்ற சந்தேகம் எழுந்ததுனால அதை கைவிட்டுட்டாராம். அடுத்து நக்கீரராக நடிக்கிறதுக்கு கவியரசர் கண்ணதாசனை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு நினச்சிருக்கார். அதிலும் ஒரு விஷயம், கவியரசர் நன்றாக தமிழ் பேசுவார் ஆனால் அதில் ஒரு கம்பீரம் இருக்காது அப்படின்னு அந்த முடிவையும் விட்டுட்டாராம். இறுதியில் சிவாஜி நாடக மன்றத்தை சேர்ந்த நடிகர் தங்கராஜன் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. திருவிளையாடல் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. மறுநாள் நக்கீரரும் சிவபெருமானும் நடிக்க வேண்டிய காட்சி படமாக்க வேண்டும். அதுக்கு முதல் நாள் படப்பிடிப்பு முடிஞ்சவுடன் நடிகர் திலகம் அவர்கள் ஏபிஎன் அவர்களை அடைச்சு, அண்ணன் நீங்களே நக்கீரரை நடிங்க, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இயக்குனர் நாகராஜன், நான் நடிப்பதை விட்டு ரொம்ப நாளாச்சு, இப்போ போய் நடிக்கணுமா அப்படின்னாரான். அதோட அதில் நடிப்பதற்கு தங்கராஜ் அவர்களே முடிவு பண்ணியாச்சே, அவரே நடிக்கட்டுமே அப்படின்னு சொன்னார். ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி அதுக்கு சம்மதிக்கல. நீங்கள் நடித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போதும் நடிப்பதற்கு நாகராஜன் ஏ பி நாகராஜன் அவர்கள் தயங்கி இருக்காரு. படப்பிடிப்பு முடிஞ்சு சிவாஜி அவர்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய சீருந்தில் ஏறுறதுக்காக புறப்பட்டார். ஏறியவுடன் நாகராஜனை பார்த்து, அண்ணன் நாளைக்கு நீங்கள் நக்கீரராக நடிப்பதாக இருந்தால் நான் சிவனாக நடிக்கிறேன், இல்லைன்னா நாளை நான் படப்பிடிக்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டாரான். அதற்கு பின் ஏ பி நாகராஜன் அவர்கள் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நக்கீரராக நடிக்கிறதுன்னு முடிவெடுத்தார். டிகேஎஸ் உள்ளிட்ட குழுக்களில் இருந்து திரைப்படங்கள் நடித்து ஆரம்பித்து கதை வசனம் பிறகு சம்பூர்ண ராமாயணம் போன்ற படங்களில் பணியாற்றியவர் ஏ பி நாகராஜன். பாவை விளக்கு துவங்கி நவராத்திரி, திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பல், ராஜராஜ சோழன், நவரத்னம் போன்ற பல்வேறு வெற்றி படங்களை இயக்கிய ஏ பி நாகராஜனுக்கு எழுத்துப்பூர்வமாக செலுத்தப்பட்ட ஒரு அஞ்சலி அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் என்கின்ற ஒரு நூல். கார்த்திகேயன் எழுதிய அந்த நூலிலிருந்து இந்த பகுதி உங்களுக்காக.
இப்புலவன் கொண்டு வந்த பாட்டுக்கு சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரமும். இது அரச சபை என்று, தமிழ் திருச்சபை. இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தழுவி கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ?
ஆம், பழுதுள்ள பாட்டா இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான்.
யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை குறவன் சீரனா? தமிழ் சங்கத்தின் தலைவன் என்ற ஆணவத்திலே தான் பாட்டிலே குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்?
முதற்கண் பாட்டை இயற்றியது யார்?
யாம் யாம் ஏற்றினோம்.
எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்?
அது நடந்து முடிந்த கதை, தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும்.
புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அவைத்தாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் எமக்கு தெரியும்.
எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டிலே பழ இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி யான் குற்றம் கூறக்கூடாதா?
கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா? கூறும் கூறும் கூறி பாரும்.
புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலவைக்கு சர்ச்சை தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது.
சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்துப்பார். நக்கீரரே, எமது பாட்டின் எங்கு குற்றம் கண்டீர்? சொச்சுவையிலா அல்லது பொருச்சுவையிலா?
சொல்லி குற்றமில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளித்தான் குற்றம் இருக்கிறது.
என்ன குற்றம்?
எங்கே நீர் இயற்றிய செய்யுளை சொல்லும்.
கொங்குதையர் வாக்கு அஞ்சலை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ? பயிலியது கழிய நட்பின் மயிலிய தெரிய இத்தறிவு கூந்தலின் அறியவும் உணவோ? நீ அறியும் போதே இதுதான் எமது செய்யுள்.
உமது செய்யுளின் கருத்து?
தலைவன் தலைவியின் காதலின்மை மறந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வந்தை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன்.
அந்த செய்யுளின் உட்கருத்து?
மலர்களிடத்தே உள்ள மலர்ந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பியினத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்க.
இப்பாட்டிலிருந்து எமது மன்னவருக்கு தாங்கள் கூறும் முடிவு
புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு.
ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக் கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக் கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர, பிறப்பிலிருந்தே வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது.
உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலின் மனம் கிடையாது.
கப்பு கரசிகளாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்று இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது.
தேவலோக பெண்களுக்கு
7-14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான்.
மக்களை இயக்கம் அது நாக்கிலிருந்து உதவுகிறாரே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ?
கலைவர்கள் என்ன, நான் அன்பாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலைரவள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படித்தான்.
உண்மையாக?
உண்மையாக.
நிச்சயமாக?
நிச்சயமாக.
உனது தமிழின் மீது ஆணையாக?
எனது தமிழ் புலவன் மீது ஆணையாக.
நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா?
ஆண்டவா, புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும், உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.
பங்கம் புழுதிபட அருவாளி நெய் பூசி, பங்கம் படவரண்டு கால் பரப்பி, தங்கதனை கீர் கீரனை அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன்.
தங்கருப்பர் எங்க குலம், சங்கரனார் கேது குலம், தங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
மாமன் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, விடுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை, விடுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை
இரண்டு முகங்கள் உண்டு. ஒன்று நாம் விரும்பும் நாம், இரண்டாவது மற்றவர் விரும்பும் நாம். நாம் நாமாக இருக்க நாம் விரும்புவதில்லை. மற்றவர் நம்மை விரும்பும்படியாக இருக்க வேண்டும் என்றே நாம் விரும்புகிறோம். காரணம் இந்த சமூகம். சமூகம் நிர்ணயித்த வாழ்க்கை முறையிலிருந்து விலகிவிடக்கூடாது என்று கஷ்டப்பட்டு நடிக்கின்றோம். அதே நேரம் நாம் விரும்பியவாறு நாம் இருக்க முடியவில்லையே என்று வருந்துகிறோம். இது எப்படி இருக்கு தெரியுமா? கிணற்றில் தன் முகம்தான் தெரிகிறது என்று புரியாமல் தன் எதிரி என்று நினைத்து கிணற்றில் பாய்ந்த சிங்கத்தின் கதை போல் இருக்கிறது. மனித வாழ்க்கை இப்படித்தான் பயணிக்கிறது. பொய் என்று தெரிந்தும் கதாநாயகனின் செயல்களை கைத்தட்டி ரசிக்கின்றோம். கதை என்று புரிந்தும் சீரியல்களில் கதாபாத்திரங்களை நினைத்து அழுகின்றோம். எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லவே விரும்புகிறோம். கேட்பவரும் அப்படித்தான். உடல்நிலை சரியில்லை என்று உண்மையை பேசினால் அடுத்து என்ன, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்க மாட்டார். இப்படி வாழ்க்கை முழுவதும் பொய்யான முகத்தோடையே வாழ்கின்றோம். ஒரு அழகான பெண்ணை கண்டால் மனம் பார்க்க துடிக்கும். அவள் தன்னை நல்லவள் என்று நினைப்பதற்காக தலையை குனிந்து செல்வோம். அவள் நம்மை கடந்து சென்ற பின் திரும்பி பார்த்து ரசிப்போம். மேலதிகாரி சொல்வது தவறு என்று தெரிந்தும் நன்றாக இருக்கிறது, சூப்பர் என்று சொல்வோம். அசம்பாவிதம் நடந்தால் எனக்கு அப்பவே தெரியும், ஆனால் சொன்னால் கேட்க மாட்டார்கள் என்று சொல்வோம். உண்மைதான், சொன்னால் கேட்க மாட்டார்கள். காரணம், நம்மை அறியாமலேயே நமக்கு பல கொம்புகள் முளைத்து விடுகிறது. படித்தவன், மூத்தவன், பணக்காரன், முதலாளி, அதிகாரி, பதவியில் இருப்பவன், அழகாக இருப்பவள், போலீஸ்காரன், வக்கீல், இப்படி பல கொம்புகள். நாம் நம்மை அடையாளம் காட்டிக்கொள்ள விரும்புவதே இல்லை. அப்புறம் நமக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது? மது அருந்துவிட்டு போனால் மனைவி சண்டையிடுவாள் என்று அவளுக்கு தெரியாமல் மது அருந்துவது, மது அருந்துவிட்டு மனைவியிடம் சண்டையிடுவது, இரண்டுமே போலியான முகம்தான். மேல் அதிகாரியிடம் பணிவதும் வேலைக்காரனை ஏறி மைப்பதும் போலியான முகங்களே. வீரபாண்டிய கட்டபொம்மனில் வீர வசனம் பேசி ரசித்த சிவாஜியை படையப்பாவில் ரஜினியின் அப்பாவாகத்தான் ரசிக்க முடிந்தது. வாழ்க்கை முழுவதும் நாம் ரசிப்பதும் நம்மை ரசிப்பதும் போலி முகங்களே. அடுத்தடுத்த தலைமுறைகள் சொல்லிக் கொடுக்காமலேயே நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் பின்பற்றுகிறார்கள். இன்றைய சமூகம் உருவாக்கி வைத்த வாழ்க்கையை கடந்து போகவே விரும்புகிறோம். ஆனால் உண்மையில் வாழ்க்கை தான் நம்மை கடந்து போய் கொண்டிருக்கிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இயற்கை என்கின்றோம். ஆனால் வாழ்க்கை மட்டும் செயற்கையாகவே ஏன்? வாழ்க்கையையும் இயற்கையாகவே வாழ்ந்தால் என்ன? இயற்கை என்றால் ஆடை இல்லாமல் வாழ்வதல்ல, பொய் இல்லாமல் வாழ்வது. இயற்கை என்றால் எல்லை இல்லாமல் இருப்பது, அறிவு, அன்பு. மனிதனின் இயற்கை எல்லை இல்லாமல் இருக்கிறது. இயற்கை என்றால் வாரி வாரி கொடுப்பது. வாரி வாரி கொடுக்க மனிதனால் மட்டுமே முடியும். கொடுக்க கொடுக்க ஊறும். நாம் வாழ என்ன வேண்டும்? நமக்கு குணங்கள் வேண்டும், கொம்புகள் வேண்டாம். கொம்புகள் ஒரு அளவுக்கு மேல் வளராது, குணங்கள் தலைமுறை தாண்டி வளரும். வள்ளுவன், பிறப்பும் இயற்கைதான், இறப்பும் இயற்கைதான். வாழும்போது வாழ்வியலை வாரி இறைத்திருக்கிறார் வாழும் தலைமுறைகளுக்கு. இறந்தால் சொர்க்கத்திற்கு போவோம் என்று குழந்தைகளுக்கு வானத்தை காட்டுகிறோம். ஆனால் விண்கலங்களை அனுப்பி பூமியை சொர்க்கமாக காட்டிய அப்துல் கலாம் அவர்களும் குழந்தையாக பிறந்தவர்தான் என்று சொல்லிக் கொடுங்கள். அன்பும் அறிவும் இயற்கை கொடுத்த வளங்கள். மற்றவருக்கு வாரி கொடுப்பதற்கு கொடுத்து பாருங்கள் வளரும், கொடுத்து பாருங்கள் வாழும். பணம் மட்டும் வாழ்க்கை என்று நினைத்து வாழ்க்கையை தொலைப்பவர்களே உண்மையை உணருங்கள். ரூபாய் நோட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மை, மகாத்மாவின் உண்மை முகம். பாரதி விழாவில் பெண்ணடிமையை பேசிவிட்டு வீட்டிற்கு வந்து சாப்பாடு ரெடியா என்று மனைவியை விரட்டுவது இனி வேண்டாமே. நாம் வாழ்வது மற்றவர்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ, நமக்கு பிடிக்க வேண்டும்.
நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே, என்ன கேட்டா நான் சொல்ல வழியிலே, என்ன இந்த பூமி கொண்டு வந்த சாமி, யாரதான் கேட்டானோ, நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே, என்ன கேட்டான சொல்ல வழியில்லை.
சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருட கால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்ட். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்டு சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம், நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த சவத்தை தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்ரிங் தானாமா, குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்போ மணக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு ஃபோனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org.nz/முத்தமிழ் சங்கம் என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
அடங்காத அசுரந்தா, வணங்காத மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா.
உலகில் சுமார் 600,000 தீவுகள் இருக்கிறது. 50-க்கும் மேற்பட்ட தீவுகள் மக்கள் வசிக்கும் நாடுகளாகவும் இருக்கிறது. அண்மைக்காலமாக பல தீவு நாடுகளும் தீவுகளும் அழிந்து வருகின்றன என்பது வியப்பும் அதிர்ச்சியும் அளிக்கும் செய்தியாக நம்மில் பலருக்கு இருக்கும். கடந்த ஆண்டில் மட்டும் கடல் நீர்மட்ட உயர்வினால் 5 தீவுகள் மூழ்கிவிட்டதாக தெரிகிறது. தீவு நாடுகள் கடல் மட்ட உயர்வு புவி வெப்பமயமாதலே முக்கிய காரணமாகும். ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் பூமி வெப்பத்தால் நிகழும் பூமியின் துருவ பகுதியில் உள்ள பனிப்பாறைகளை உருகச் செய்கிறது. இது கடல் நீர்மட்டத்தை உயர்த்துகிறது. உலக அளவில் பூமியின் பரப்பில் 10% அளவுக்கு பனிப்பாறைகள் இருக்கிறது. ஆர்க்டிக் துருவத்தில் மட்டும் 90% பனிப்பாறைகள் உள்ளது. அதிகரித்து வரும் புவி வெப்பத்தால் ஒவ்வொரு 10 ஆண்டுகள் அளவில் உலகில் உள்ள பனிப்பாறைகள் 9% அளவு உருகுவதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். சராசரியாக ஒரு வினாடிக்கு 9,000 முதல் 10,000 டன் பனிப்பாறைகள் உருகுவதாகவும் ஆய்வுகள் கூறுகிறது. ஆர்க்டிக் துருவத்தில் 1960-ஆம் ஆண்டிலிருந்து பனிப்பாறைகள் உருகுவதால் அதன் அடர்த்தி 40% குறைந்துள்ளதாக அமெரிக்காவின் நாசா தெரிவித்துள்ளது. கடல் மட்ட உயர்வால் தீவு நாடுகள் அழிந்து வருவது தீவு நாட்டு அதிபர்களை கவலை கொள்ள செய்துள்ளது. 2022 நடைபெற்ற ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் காணொலி வாயிலாக மார்ஷல் தீவு அதிபர் பேசும்பொழுது, வளர்ந்து வரும் நாடுகள் இனியும் காலதாமதம் செய்யக்கூடாது, ஏனெனில் தப்பிச் செல்வதற்கு உயரமான இடம் ஒன்று கூட எங்களுக்கு இல்லை என்றார். வளர்ந்த நாடுகள் எங்களுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது என துணிந்து குற்றம் சாட்டினார் மாலத்தீவு அதிபர் முகமது. கயானா, சுரினாம் போன்ற பல நாட்டு தீவு நாட்டு தலைவர்களும் கடல் மட்ட உயர்வு குறித்து கவலை தெரிவித்துள்ளார்கள். கடல் மட்ட உயர்வால் மத்திய பசிபிக் பெருங்கடல் மற்றும் கிரிபாஸ் தீவுகள் விரைவில் அழியும் நிலையில் உள்ளது. 811 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கண்ட சுமார் 1.21 லட்சம் வசிக்கின்றன. இங்கே கடல் மட்டத்திலிருந்து 3 மற்றும் உயரத்தில் மட்டுமே இந்த தீவு அமைந்துள்ளது. இதனால் கடல் அலைகள் மக்கள் வாழ்விடங்களை தொட்டு செல்வதாக இருக்கிறது. இந்நிலை தொடர்ந்தால் 2100 ஆம் ஆண்டு இத்தீவு கடலுக்குள் மூழ்கிவிடும். கடல் மட்ட உயர்வால் மூழ்கும் தீவுகளில் மாலத்தீவு மிகுந்த அபாயத்தில் உள்ளது. இந்தியாவில் மிகவும் தாழ்வான தீவு இதுவே. கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 1.5 மீட்டரிலிருந்து 2.5 மீட்டர் உயரத்தில் தான் இந்த தீவு அமைந்துள்ளது. கடல் மட்ட உயர்வால் இங்குள்ள பவளப்பாறைகள் பாதிக்கப்படுகிறது. தீவு வாசிகள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயரும் நிலைக்கு உள்ளாகியுள்ளார்கள். இந்த நிலையில் கடல் மட்டம் உயர்வை தடுக்க கடலோரத்தில் பெரும் தடுப்புகளும் அமைக்கும் முயற்சிகளை மாலத்தீவு முன்னெடுத்து வருகிறது. பசிபிக் பெருங்கடலில் உள்ள துவாலு தீவும் கடலில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளது. 26 சதுர கிலோமீட்டர் உள்ள இந்த சிறு தீவு இந்த நாட்டில் உள்ள மக்கள் தொகை வெறும் 11,000 மட்டுமே. சுற்றுலாவை மட்டுமே நம்பியுள்ள இந்த தீவு சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளது. இதனால் அந்த நாட்டில் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. புவி வெப்பமயமாகலும் கரியமில வாயு வெளியேற்றமே முக்கிய காரணமாக உள்ளது. அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளில் பெருமளவு கரியமில வாயுவை வெளிப்படுத்துவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கிறது. கடல் மட்ட உயர்வால் தீவுகள் மட்டும் அழிவதில்லை, ஓர் இனத்தின் பண்பாடு கலாச்சாரம் முற்றிலும் அழியும் நிலை ஏற்பட்டு வருகிறது. வாழ்விடங்களை துளைத்துவிட்டு மக்கள் அகதிகளாக மாறும் நிலையை தள்ளப்படுகிறார்கள். 2100 ஆம் ஆண்டு வாக்கில் பல தீவுகள் கடலில் மூழ்குவது மட்டுமல்லாமல் தீபகற்ப நாடுகளும் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகும் அபாய எச்சரிக்கை உள்ளதாக புவி ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறார்கள். சுற்றுச்சூழல் குறித்து நமது விழிப்புணர்வுனால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை தடுக்க முடியும். இதனால் தீவு நாடுகளை அழிவிலிருந்து காப்பாற்ற நாம் துணை புரிய வேண்டும். எது கெடும்? அச்சத்தால் வீரம் கெடும், அச்சப்படும் கோழை கெடும், அளவில்லா ஆசை கெடும், அறியாமையால் முடிவு கெடும், இச்சையினால் உள்ளம் கெடும், இயற்கை அழிக்கும் நாடு கெடும், இரக்கமில்லா மனிதன் கெடும், இலக்கில்லா பயணம் கெடும், இறைக்காத கிணறும் கெடும், உணர்வில்லாத இனமும் கெடும், உண்மையில்லா காதல் கெடும், உழுவாத நிலமும் கெடும், உழைக்காத உடலும் கெடும், ஒழுக்கமில்லாத வாழ்வும் கெடும், ஓதாத கல்வி கெடும், ஓய்வில்லா முதுமை கெடும், கடன்பட்டால் வாழ்வு கெடும், கண்டிக்காத பிள்ளை கெடும், கருத்தில்லாத எழுத்தும் கெடும், கவனமில்லா செயலும் கெடும், காடழிந்தால் மழையும் கெடும், காய்க்காத மரமும் கெடும், குளிக்காத மேனி கெடும், குளிர்ந்து போனால் உணவு கெடும், குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும், கேட்கும் போது உறவு கெடும், கேளாத கடனும் கெடும், சிந்திக்காத செயலும் கெடும், சிற்றின்பன் பெயரும் கெடும், சினம் மிகுந்தால் அறமும் கெடும், சுயமில்லா வேலை கெடும், செல்வம் போனால் சிறப்பு கெடும், சேராத இனமும் கெடும், சொல் பிறந்தால் பெயரும் கெடும், சோம்பினால் வளர்ச்சி கெடும், துடிப்பில்லாத இளமை கெடும், துணையில்லாத வாழ்வு கெடும், துவண்டினால் வெற்றி கெடும், தூங்காத இரவு கெடும், தூங்கினால் பகலும் கெடும், தூண்டாத திரியும் கெடும், தூற்றி பேசும் உரையும் கெடும், திகிட்டினால் விருந்து கெடும், தேடாத செல்வம் கெடும், தோகையினால் துறவு கெடும், நயமில்லா சொல்லும் கெடும், நாடாத நட்பும் கெடும், பணத்தால் அமைதி கெடும், பாசத்தினால் பிள்ளை கெடும், பாராத பயிரும் கெடும், பிரிவால் இன்பம் கெடும், பொய்யான அழகும் கெடும், பொய்யுரைத்தால் புகழும் கெடும், முறையற்ற உறவும் கெடும், மோகித்தால் முறைமை கெடும், வசிக்காத வீடும் கெடும், வறுமை வந்தால் எல்லாம் கெடும். நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இந்த வார நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பதிவுகள் பற்றிய உங்களுடைய மேலான விமர்சனங்களை எங்களுக்கு தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளும் எந்த நாளும் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா? Thank you.